நாவாடியத்தில் தான் பல செய்திகளை நாம் எளிதாகவும் தெளிவாகவும் நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பிருக்கின்றது. அப்படிப்பட்ட செய்திகளில் ஒன்றுதான் உயிரின் பொது இயல்பு என்பது என்ன, உயிரின் சிறப்பு இயல்பு என்பது என்ன என்ற செய்தியாகும். என்னவென்றால், உயிருக்கு இரண்டு நிலைகள், அதாவது உயிரானது ஏதேனும் ஒன்றை சார்ந்துதான் இருக்க முடியுமே ஒழிய தனித்து இருக்க முடியாது என்பது சைவ சித்தாந்த கருத்து. இந்த உயிர் பாசத்தை சார்ந்து இருக்கும் முதலில், அப்புறம் சிவபெருமானுடைய அருளாலே பாசத்தினின்றும் நீங்கி அந்த சிவத்தை சார்ந்திருக்கும். இப்போது பொதுவியல்பு என்றால் என்ன, பொதுவியல்பு என்பது என்னவென்றால் உயிர் பாசத்தை சார்ந்திருக்கும் நிலைதான் உயிருக்கு பொதுவியல்பு, பெத்த நிலைதான், பெத்த நிலைதான் உயிருக்கு பொதுவியல்பு. உயிருக்கு உண்மை இயல்பு அல்லது சிறப்பு இயல்பு என்பது என்னவென்றால் உயிர் சிவத்தை சார்ந்திருக்கின்ற முத்தி நிலை. அதான் தசகாரிய அனுபவத்திலே அந்த தசகாரியமாகிய அந்த பத்து படிநிலைகளை ஏறி செல்லும் பொழுது உயிர் பெத்த நிலையினின்றும் நீங்கி முத்தி நிலையை அடைகிறது என்ற பொருளைத்தான் எப்படி சொல்கின்றார்கள், உயிரானது தன் பொது இயல்பிலிருந்து நீங்கப்பெற்று சிறப்பியல்பை அடைகிறது, பெத்தம் நீங்கி முத்தி அடைகின்றது, பாசத்தின் நீங்கி சிவத்தை அடைகின்றது, பாசஞான பசுஞானங்களை கடந்து சிவஞானத்தை பெறுகின்றது என்று இப்படி பலவிதமாக சொல்வதெல்லாம் ஒரே கருத்துத்தான். ஆகவே உயிரானது பாச பசுஞானங்களை கடந்து சிவஞானத்தை அடைவதைத்தான் இப்படி பத்து படிநிலைகளாக வகுத்து வைத்துள்ளார்கள். அல்லது உயிரானது பொதுவியல்பாகிய பெத்தத்திலிருந்து நீங்கி சிறப்பியல்பாகிய முத்தி நிலையை அடைவதைத்தான் இவ்வாறு பத்து படிநிலைகளாக வகுத்துள்ளார்கள் என்று கூறலாம். எனவே பொதுவியல்பு என்றால் என்ன, சிறப்பியல்பு என்றால் என்ன என்பதை இங்கே அருமையாக சிவஞான சுவாமிகள் அங்கே உரைநடையில் கூறினார்கள். மாபாடியத்திலே இங்கே பாட்டாக கூறுகின்றார்கள். பாட்டை அப்படியே மனனம் செய்து வைத்துக் கொண்டால் கருத்து உள்ளத்திலே பதிந்துவிடும். அதுதான் செயலாக சொல்வதனுடைய சிறப்பு. ஏற்கனவே நாம் சென்ற சிந்தனையிலே பார்த்தது போல மாவாடியத்திலும் சிற்றுரையிலும் சிவஞான சித்தியார் பொழிப்புரையிலும் மாதவ சிவஞான சுவாமிகள் உரைநடையில் வழங்கியுள்ள சித்தாந்த அருட்கொடைகள் எல்லாம் நம்முடைய பண்டார சாஸ்திரமாகிய செய்யுளினுடைய உரைநடை வடிவம்தான். அந்த சிவஞான சுவாமிகள் சைவ உலகத்திற்கு அருட்கொடை வழங்கியுள்ளார்கள் என்று சொல்கின்றார்கள். அந்த அருட்கொடையெல்லாம் பண்டார சாஸ்திரங்களாகிய கருவூலத்திலிருந்து எடுக்கப்பட்டவை என்பது நாம் இந்த பண்டார சாஸ்திரங்களுடைய பாடல்களை பார்க்கும் பொழுது உணர்ந்து வரக்கூடிய உண்மையாகும். ஆகவே சிவஞான சுவாமியுடைய கருத்து நமச்சிவாயமூர்த்திகளுடைய மரபிலே வந்த கருத்து. நமச்சிவாயமூர்த்திகளுக்கும் குருமூர்த்திகளாக இருப்பவர்கள்தான் மெய்கண்டார், அருளந்தி சிவம், உமாபதி சிவம் ஆகிய சந்தானக்குரவர்கள். ஆகவே நமச்சிவாயமூர்த்திகளுடைய சீடர்களாக வந்த அந்த சிவஞானிகள் செய்து வைத்த நூல்களை ஆதாரமாக கொண்டுதான் மேலே இருக்கின்ற அந்த குருமூர்த்திகள் சந்தானக்குரவர்கள் அருள் செய்த நூல்களுக்கு நம்முடைய சிவஞான சுவாமிகள் யாவரும் போற்றி புகழும் வண்ணம் உரை வரைந்துள்ளார்கள் என்ற உண்மை நம்மால் உணர முடிகின்றது. பொதுவியல்பு சிறப்பியல்பை வரையறுத்துக் கூறுகின்ற இந்த 24 பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம். இயல்பது இரண்டதாக இயம்புவர் எப்பொருட்கும், எப்பொருட்கும் எந்த ஒரு பொருளுக்கும் இயல்பது இரண்டதாக இயம்புவர், எந்த ஒரு பொருட்கும் இயல்பை இரண்டாக சொல்லுவார்கள், இயம்புவர் சொல்லுவார்கள். என்னெல்லாம் இரண்டு இயல்புகள், என்ன இரண்டு இயல்புகள் அப்படின்னா, மயலது அந்நியத்தில் மண்ணிடல் பொதுவதாகும். ஒரு இயல்பு பொது இயல்பு. அந்த பொது இயல்பு என்பது என்ன, மயலது அந்நியத்தில் மண்ணிடல். மயல் என்பது இங்க பற்று. அந்த பற்று எதுல இருக்கு, அந்நியத்தில் மண்ணிடல், தனக்கு வேறான பொருளிடத்திலே, தன்னை விட்டு பிரிந்து தனக்கு வேறாக இருக்கின்ற பொருளிடத்திலே பற்று வைத்தல் பொதுவியல்பு. பற்று வைத்து அதை சார்ந்து அதன்மயமாகவே இருத்தல், ஆன்மா வந்து தன்னின் வேறான பாசத்தை சார்ந்து அந்த பாசமாகவே ஆன்மா விளங்குதல், அது பெத்த நிலை, அதுதான் பொதுவியல்பு. சரி, அடுத்தால என்ன இயல்பு இருக்கு, தன் இயல்பு என்றார்கள். அதான் சிறப்பு இயல்புக்கு மூணு பெயர் இருக்கின்றது, மூணு பெயர்கள் இருக்கின்றன தமிழிலே. சிறப்பியல்பு, உண்மை இயல்பு, தன் இயல்பு, மூன்றும் ஒரே பொருள் தான். சிறப்பியல்பு என்றும் சொல்லலாம், உண்மை இயல்பு என்றும் சொல்லலாம், தன் இயல்பு என்றும் சொல்லலாம், எல்லாம் ஒரே பொருள் தான். தமிழ்ல மட்டுமே இப்படி மூன்று பெயர்கள் இருக்கின்றன சிறப்பியல்பு. வடமொழியில சொரூபம் என்று சொல்வார்கள், சொரூப இயல்பு, சொரூப லட்சணம். சிறப்பியல்பை வடமொழியிலே சொரூப லட்சணம் என்று சொல்வார்கள். பொதுவியல்பை என்ன சொல்வார்கள் என்று கேட்டால் தடஸ்த லட்சணம் என்று சொல்வார்கள். தடஸ்தம், அது தமிழிலே தடத்தம் என்று வழங்கப்படும். ஆகவே எப்பொருட்கும் இயல்பது இரண்டதாக இயம்புவர், ரெண்டு இயல்புகள் உண்டு என்று சொல்வார்கள். எப்பொருளுக்கும் எந்த பொருளா இருந்தாலும் சரி, உயிர் மட்டுமல்ல உயிருக்கும் ரெண்டு இயல்புகள் உண்டு. எப்பொருட்கும் சொன்னதுனால பாசத்துக்கும் பொது இயல்பு சிறப்பியல்பு உண்டு, பதிக்கும் பொது இயல்பு சிறப்பியல்பு உண்டு. ஆனா அங்க உயிருக்கு தான் சொல்லியிருக்கின்றார். ஏன்னா தசகாரிய அனுபவங்கள் உயிரிடம்தான் நிகழ இருக்கின்றன, எனவே உயிருக்கு சொன்னார். பாசத்தின் பொது இயல்பு சிறப்பியல்பு என்ன என்பதையும் பதியின் பொது இயல்பு சிறப்பியல்பு என்ன என்பதையும் மெய்கண்ட சாஸ்திர சிந்தனையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போது இந்த பண்டார சாஸ்திரம் தசகாரியம் ஆகையினாலே, தசகாரிய அனுபவங்களை பெறுவது உயிர் ஆகையினாலே, உயிருக்கு எது பொது இயல்பு, உயிருக்கு எது சிறப்பியல்பு என்று கூற வந்தவர், உயிருக்கு மட்டும்தான் இந்த இரு இயல்புகள் போலும் என்று நாம் கருதிவிட ஆகாது. ஆகையினால் எல்லா பொருளுக்கும் இந்த ரெண்டு இயல்புகள் உள்ளன. எல்லா பொருளும்னா மொத்தம் மூன்று பொருள்கள் தான். இந்த மூன்று பொருள்களுக்கும் இந்த இரண்டு இயல்புகளும் உள்ளன என்று கூறிக்கொண்டு அந்த இரண்டு இயல்புகளாகிய பொது இயல்பையும் உண்மை இயல்பையும் உயிருக்கு வைத்து விளக்குகின்றார். உயிரானது தனக்கு அந்நியமான பாசத்திடம் பற்று வைத்து அந்த பாசமாகவே விளங்குதல் உயிருக்கு பொது இயல்பு. மயலது அந்நியத்தில் மண்ணிடல் பொதுவதாகும் என்றார். சரி, உண்மை இயல்பு அந்த தன் இயல்பு என்பது என்ன என்றால் அயலதில் சார்தல் இன்றி. அப்போ அந்த அந்நியமாகிய பாசத்தோடு சாராமல், இப்ப முத்தி நிலைனால என்னது, பாசச்சார்பு நீங்கணும். முத்தி என்றாலே விடுபடுதல், வீடு என்று சொல்கின்றோம். எதிலிருந்து விடுபடுதல்? பாசத்திலிருந்து விடுபடுதல். பாசம் நீங்கினாதான் முத்தி. ஆகவே அதை சொல்லும் போது சொன்னார்கள், அயலதில் சார்தல் இன்றி, அதாவது அந்நியமாகிய பாசத்தில் சார்தல் இன்றி அடங்கல், சிவத்திடம் அடங்கி நிற்றல் முத்தி. அந்த முத்தி தான் என்னது, உயிருக்கு தன் இயல்பு, உண்மை இயல்பு, சிறப்பு இயல்பு ஆகும். முயலும் முப்பொருட்கும் தத்தம் உரைமையை பகுத்து சொல்வான் சொன்னார்கள். அதாவது முயல்கின்ற முப்பொருள், முப்பொருள் ஆவன பதி பசு பாசம், அவற்றை முயல்கின்ற முப்பொருள் என்று சொன்னார்கள். அதான் முயலும் முப்பொருளுக்கும், முயல்கின்ற முப்பொருளுக்கும், மூன்று பொருள்களுமே முயற்சி செய்கின்றன. ஆமா, பதியும் முயற்சி செய்கிறது, பசுவும் முயற்சி செய்கிறது, பாசமும் முயற்சி செய்கின்றது. ஆகவே மூன்று பொருள்களையும் முயற்சி செய்யும் முப்பொருள்கள். என்னென்ன முயற்சி செய்கின்றன என்பதை பின்னால் பார்க்க இருக்கின்றோம், இந்த பாட்டு விளக்கத்திலேயே பார்க்க இருக்கின்றோம். ஆகவே முயல்கின்ற முப்பொருள்களுக்கும் தத்தம் முறைமையை பகுத்து சொல்வான், மூன்று பொருள்களுக்குமே பொது இயல்பும் சிறப்பு இயல்பையும் பகுத்து சொல்வான் என்று இந்த நூலிலே சொல்லிருக்கின்றார்கள். ஆனா தசகாரியங்களை பார்க்கும்போது உயிருக்கு சொன்னதாகத்தான் தெரிகின்றது. அதை வைத்துக் கொண்டு நாம் மேலும் ஆராய்ந்து இந்த நூலிலே பார்க்க வேண்டும். இறைவனுக்கும் அந்த பொது இயல்பு சிறப்பியல்பால் இருக்கின்றது என்பது அங்கே பெறப்படுகின்றன. ஆகவே அவ்வாறு சொன்னார்கள். அது சிவரூபம் வரும்பொழுதும் சிவ யோகம் வரும்பொழுதும் நாம சிவபெருமானுடைய பொது இயல்பு சிறப்பியல் அறியலாம், இங்கேயே அறியலாம். அது மாதிரி பாசத்துக்கும் பொது இயல்பு சிறப்பியல்பு அறியலாம். ஆகவே முயலும் முப்பொருட்கும் தத்தம் உரைமையை பகுத்து சொல்வான், முயலும் முப்பொருட்களுக்கும் தத்தம் பொது இயல்பையும் சிறப்பியல்பையும் பகுத்து கூற இருக்கின்றோம் என்று சொன்னார். முறைமைனா பொது இயல்பு சிறப்பியல்பு என்பதுதான். சரி, முயலும் முப்பொருள்கள் ஏன் சொன்னாங்க, முப்பொருள்களும் என்ன முயல்கின்றன? இந்த இடத்தில் இந்த இடத்திற்கு நம்முடைய ஆதீன மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள் சிறப்பாக உரை கூறியுள்ளார்கள். முயலும் முப்பொருள், மூன்று பொருள்களுமே முயல்கின்றன. பதியும் முயல்கின்றது, பசுவும் முயல்கின்றது, பாசமும் முயல்கின்றது. பதி என்ன முயற்சி செய்கின்றது, என்ன பதி செய்கின்ற முயற்சி என்னவென்றால், பசுவை மலமானது தாக்காமல் அந்த பசுவாகிய ஆன்மாவை எடுத்து காக்க முயல்கின்றது பதிப்பொருள். சிவபெருமான் என்ன பெரிய முயற்சியா பண்ணணும் அவர் நினைச்சா உடனே முடிஞ்சாதா அப்படின்னா, உயிருக்கும் அதுல பக்குவம் வரணுமே. ஆகவே இந்த உயிருக்கு எப்படியாவது பக்குவம் வந்துடாதா என்று பல்வேறு பிறவிகளிலே அந்த உயிரை செலுத்தி அந்த உயிரை பக்குவப்படுத்தி வளர்த்து வருகின்றது என்றால் அதுக்கு முத்தி கொடுக்க சிவபெருமான் செய்கின்ற முயற்சி அதுதான். ஆகவே சிவமானது உயிரை பாசத்தினின்றும் நீக்கி அந்த உயிருக்கு முத்தி தர முயல்கின்றது. இதுதான் சிவம் செய்கின்ற முயற்சி. அது மாதிரி அந்த உயிரும் பக்குவப்பட்ட உயிரும் என்ன முயற்சி செய்கின்றது, இந்த பாசத்தினின்று கடந்து சிவத்தின் திருவடியை அடைவதற்கு பக்குவப்பட்ட உயிரும் முயற்சி செய்கின்றது. பாசம் என்ன முயற்சி செய்கின்றது, பாசம் சடப்பொருள், அது என்ன முயற்சி செய்ய முடியும்? எனவே பாசம் முயற்சி செய்கின்றது என்று நாம கொள்ள முடியுமா என்றால், நம்முடைய குருமூர்த்திகள் முயலும் முப்பொருள்னு சொல்லிட்டாங்க, முப்பொருளுமே முயல்கின்றன, முப்பொருள்களுமே முயற்சி செய்கின்றன சொல்லிட்டாங்க. அப்ப பாசம் முயற்சி செய்துன்னு சொல்லும் போது நாம அதுக்கு வந்து தகுந்தவாறு இங்க நம்ம பொருள் பண்ண வேண்டும். என்னவென்றால், செயப்பாட்டு வினை தெளிவாக கொள்ள வேண்டும். அதாவது பாசம் முயற்சி செய்யப்படுகின்றது. ஏன்னா பாசம் சடப்பொருள், அது ஒரு முயற்சியும் செய்யாது. அப்ப பாசம் முயற்சி செய்யப்படுகின்றது. அதாவது என்ன சொன்னார்கள், பாசத்தை வந்து நீக்கிக் கொள்வதற்கு, பசுக்களால் நீக்கிக் கொள்வதற்கு பாசம் முயற்சிக்கப்படுகின்றது. அதாவது ஒரு பெரிய பாறையை வந்து ஒரு நாலஞ்சு பேர் தள்ளுறாங்க அப்படின்னா, தள்ளி அகற்றணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, அந்த பாறையானது தள்ளப்படுகின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. அந்த பாறை தள்ளப்படுகின்றது அப்படின்னு சொல்வது மாதிரி இங்க பாசமானது என்ன செய்யப்படுகின்றது, பாசமானது பசுக்களாலே நீக்குவதற்கு முயற்சிக்கப்படுகிறது. அந்த பாறையானது ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளுறாங்க, தள்ள முடியல அப்படின்னு வச்சுக்கிடுவோம், அப்ப அந்த பாறையானது அகற்ற முயற்சிக்கப்படுகின்றது என்று சொல்வது போல இந்த பாசமானது நீக்க முயற்சிக்கப்படுகின்றது என்று கூறலாம். எனவே முயலும் முப்பொருள் என்ற அடையானது பாசத்திற்கு செல்லும் பொழுது பசுக்களால் நீக்க முயற்சிக்கப்படும் பாசப்பொருள் என்று செயற்பாட்டு வினையாக கொள்ள வேண்டும் என்று மகாவித்வான் தண்டபாணி தேசிக அவர்கள் அருமையாக விளக்கம் தருகின்றார்கள். ஆக இவ்வாறு முப்பொருள்களுக்கும் ஈரியல்புகள் உள்ளன. அதிலே அந்நிய பொருளை சார்ந்திருத்தல் பொது இயல்பு, அந்நியத்தில் நீங்கி தன்னிடம் அந்நியமின்றி கலந்திருக்கின்ற சிவத்தை சார்ந்திருத்தல். ஏன்னா சிவத்தை சார்ந்திருத்தல் தானே சிறப்பு இயல்பு. இப்ப சிவமும் உயிர் வேறு, சிவம் வேறு தானே, வேறு வேறு பொருள்கள் தானே என்றால், உயிருக்கு அந்நியமாக சிவம் இல்லை, உயிரோடு அனன்யமாக. அந்நியத்துக்கு எதிர்ப்பதான் அனன்யம். அந்நியம்னா பிரிந்திருத்தல், அனன்யம்னா ஒன்றாகவே இருத்தல். அனன்யத்தை தான் அத்துவிதம் சொல்கின்றார்கள். அனன்யம் என்பதைத்தான் அத்துவிதம் என்று சொல்கின்றார்கள். அனன்யம் என்றால் பிரிந்திருக்காமல் ஒன்றாகவே இருத்தல். அத்துவிதம் என்றால் என்ன, துவிதம்னா ரெண்டு, அத்துவிதம் இரண்டரை கலந்திருத்தல். ஆகவே ஒன்றாக இருத்தல்ங்கிறதும் இரண்டரை கலந்திருத்தல்ங்கிறதும் ஒன்றுதான். ஆகையினாலே இவ்வாறு இங்கே தன்னை தனக்கு அந்நியமாய் இருக்கின்ற பாசத்தை சாராமல் தன்னோடு அனன்யமாய் அத்துவிதமாய் இருக்கின்ற சிவத்தை சார்ந்த நிற்றல் தான் உண்மை இயல்பு, தன் இயல்பு என்று உயிருக்கே சொன்னார்கள். உயிருக்கு மட்டுமன்றி முப்பொருள்களுக்குமே பொது இயல்பையும் சிறப்பு இயல்பையும் பகுத்து சொல்ல இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டார்கள். ஆக இவ்வாறு கூறிய ஆசிரியர் அடுத்த பாடலிலே இந்த உயிருக்கும் பதிக்கும் பாசத்துக்கும் முயலும் முப்பொருளுக்கும் பொது இயல்பு சிறப்பு இயல்பை சொல்கின்றோம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லப் போகின்றார்கள், தசகாரியங்களை சொல்லப் போகின்றார்கள். தத்துவ ரூபம் தொடங்கி ஒவ்வொன்றாக சொல்லப் போகின்றார்கள். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்று தசகாரியங்களை ஒவ்வொன்றாக சொல்ல இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பாடலில் என்ன சொன்னார்கள், தசகாரியங்களை ஒவ்வொன்றாக சொல்கின்றோம் என்று சொன்னார்களா, இல்லை. என்ன சொன்னார்கள், மூன்று பொருள்களுக்கும் தத்தம் முறைமையை பகுத்து சொல்வான். முப்பொருட்கும் தத்தம் முறைமையை, தத்தம் முறைமைனா அந்த பொது இயல்பு சிறப்பு இயல்பு, மூன்று பொருளுக்கும் பதி பசு பாசம் என்ற மூன்று பொருள்களுக்கும் தத்தம் முறைமைகளாகிய பொது இயல்பு சிறப்பு இயல்புகளை பகுத்து சொல்கின்றோம் என்று சொல்லிவிட்டு எதை சொல்லப் போகின்றார்கள், தசகாரியங்களை சொல்லப் போகின்றார்கள். அப்போ தசகாரியங்கள் என்றால் என்ன என்பதை நமக்கு நன்கு உணர்த்துகின்றார்கள். தசகாரியங்களிலே என்ன செய்தி அடங்கியிருக்கின்றது, தசகாரியங்களிலே மூன்று பொருள்களுடைய பொது இயல்பும் அம்மூன்று பொருளுடைய சிறப்பு இயல்பும் அடங்கியிருக்கின்றது. எத்தனை செய்திகளை இங்கே சொல்கின்றார்கள். இவ்வளவு விளக்கமாக தசகாரியங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியுமா? மற்ற நூல பார்த்தா இவைதான் தசகாரியம், தத்துவ ரூபம்னா என்னது, தத்துவ தரிசனம்னா என்னது என்று சொல்லிக் கொண்டு போவார்களே ஒழிய பிற சித்தாந்த உண்மைகளோடு இயைத்து கூறுவதை நாம் இது மாதிரி பார்க்க முடியாது. முதல்ல பாசஞானம், பசுஞானம், சிவஞானம் இவற்றையெல்லாம் வரையறுத்து கூறினார்கள். அப்போ என்ன நமக்கு புரியுது, தசகாரியத்தில் பாசஞானம் நீங்கி பசுஞானமும் கடந்து சிவஞானத்தை பெறுகின்றது உயிர் என்ற செய்தி அங்கே நமக்கு கிடைத்தது. அது மாதிரி இங்கே என்ன கூறுகின்றார்கள், மூன்று பொருள்களுக்கும் பொது இயல்பும் உண்டு, சிறப்பியல்பும் உண்டு என்று கூறினார்கள். அந்த பொது இயல்பையும் சிறப்பியல்பையும் நாம் கூற புகுந்தால் தசகாரியங்களை சொல்ல வேண்டும். ஏனென்றால் தசகாரியங்களை அறியும் பொழுதுதான் முப்பொருள்களின் பொது இயல்பையும் அறிகின்றோம், சிறப்பியல்பையும் அறிகின்றோம் என்ற உண்மையினை இந்த பாடலின் மூலமாக, இந்த 24ஆம் பாடலின் மூலமாக உணர்த்தினார்கள். ஏனென்றால் இந்த 24ஆம் பாடலிலே முப்பொருட்கும் தத்தம் முறைமையை பகுத்து சொல்வோம், அந்த முப்பொருள்களுக்கும் உரிய இரண்டு இயல்புகளையும் பகுத்து சொல்வோம்னு சொல்லிவிட்டு அடுத்த பாடலிருந்து தசகாரியம் சொல்வதனாலே தசகாரியங்களிலே முப்பொருள்களின் பொதுவியல்பும் சிறப்பியல்பும் அடங்கி இருக்கின்றன என்ற அரிய உண்மையினை நமக்கு அங்கையின் நெல்லிக்கனி போல தெளிவாக உணர்த்துகின்றார்கள். அதனோடு மட்டுமல்ல, தசகாரியங்களை சொல்லும் பொழுது நிம்மல ஐந்து அவத்தைகள் சொல்வார்களே, அதாவது நாம அடைஞ்சிட்டு வர்ற ஐந்து அவத்தைகள், அது நமக்கு தெரியும், நனவு, கனவு, உறக்கம். இந்த அவத்தை என்ன அப்படின்னா, நம்ம அறிவு குறைந்து குறைந்து அறியாமை மிகுகின்றது. நனவை விட கனவுல என்ன அறியாமை அதிகம், பொருத்தம் இல்லாம எதெல்லாமோ அறிவோம் கனவுல. நனவுல கண்டவற்றை கனவுல சரியாக அது மாதிரி காண தெரியாது. கனவுல எப்படிதாமோ எனக்கு கனவு வந்தது, முரண்பாடாதான் வந்ததுன்னு சொல்றோம். ஏன்னா அறியாமை அதிகமாகின்றது கனவுல. கனவுலையாவது சரி, ஏதோ முரண்பாடா ஏதாவது அறிஞ்சா, உறக்கம் வந்துட்டுனா ஒரு அறிவு நிகழாது, முழுக்க அறியாமை தான். பேருறக்கம் இன்னும் நல்ல அறியாமை மிகுதியாகின்றது. உயிர் படங்கள் இன்னும் அறியாமை மிகுதியாகின்றது. ஆகவே நாம அடைகின்ற அஞ்சவத்தைகள்ல அறிவு குறைந்து குறைந்து அறியாமை மிகுவதை பார்க்கின்றோம். இங்கு ஞானிகள் அடைவார்கள் அஞ்சவத்தை, அதாவது பெத்தத்திலிருந்து நீங்கி முத்தியை நோக்கி செல்கின்ற ஞானிகளும் ஐந்து அவத்தைகள் அடைந்து முத்தி அடைவார்கள். அந்த ஐந்து அவத்தைகளையும் அந்த ஐந்து அவத்தைகளும் இந்த தசகாரிய அனுபவங்களும் ஒன்றுதான். ஐந்தாக சொன்னதைத்தான் பத்தாக விரித்து சொல்கின்றார்கள். ஐந்தாக சொன்னா நின்மல ஐந்து அவத்தை, பத்தாக விரித்து சொன்னால் தசகாரியம், அவ்வளவுதான். ஆகவே இனி வருகின்ற பாடல்களிலே தசகாரியங்களை வரையறுப்பதோடு மட்டுமல்லாமல் எந்தெந்த தசகாரியத்தோடு எந்தெந்த நின்மல அவத்தை இயைபுடைத்தாக இருக்கின்றது என்பதையும் அவர்கள் இயைபு பற்றி ஆங்காங்கே காட்ட உள்ளார்கள். இப்ப தசகாரியத்தை பற்றி சொல்கின்ற மெய்கண்ட சாத்திரம் ஒன்று உள்ளது, அது உண்மை நெறி விளக்கம் என்பது. அதுல தசகாரியம்னா தசகாரிய வரையறை மட்டும்தான் பார்க்க முடியும். அதோடு நின்மல ஐந்தவத்தைகளை பொருத்தி சொல்லுதெல்லாம் அங்க பார்க்க முடியாது. ஒரு ஐந்து ஆறு பாடல்களிலேயே முடித்து விடுகின்றார் நூலையை. ஆனால் நம்முடைய குருமூர்த்திகள் இங்கு 55 பாடல்கள் அருள் செய்துள்ளார்கள். முன்னோர்கள் சுருக்கி சொன்ன அந்த பொருளை எல்லாம் நம் மீது வைத்த கருணையினாலே விரித்து சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய மூன்றாவது பட்டத்து அருள் திரு அம்பலவான தேசிக மூர்த்திகள். சைவ உலகத்திற்கு அவர்கள் வழங்கியுள்ள மிகப்பெரிய கொடை இது என்னவென்றால், இத்தனை செய்திகள் இங்கு இருக்கின்றன என்பதை தேடவும் முயற்சியின்றி, அதனை கற்கும் ஊக்கமின்றி சைவ உலகம் உள்ளது. இதனை கற்று வருமே ஆனால் சைவ உலகத்திலே பல செய்திகள், பல சித்தாந்த உண்மைகள் இதுகாரும் சைவ அறிஞர்களே உணராமலும் உணர்த்தாமலும் இருக்கின்ற பல்வேறு உண்மைகளும் இங்கே புலப்பட்டு விளங்கி தோன்றுகின்றன. ஆகையினாலே இந்த தசகாரியமானது நமக்கு அரிய செய்திகளை அள்ளித்தருகின்றது. இந்த 10 தசகாரியங்கள் என்பவை ஐந்து மின்மல அவத்தினுடைய விரிவுதான் என்ற உண்மையை இங்கே பெற வைக்கின்றார்கள். இதற்கு அப்புறம் வந்த சாமிநாத தேசிகர்கள் அவர்கள் மூர்த்திகள் அவர்கள் செய்த தசகாரியத்திலே அவர்கள் விளக்கமாகவே சொல்லிவிட்டார்கள். வெளிப்படையாகவே தசகாரியம் என்ற இந்த 10 ஐந்து நின்மல அவத்தைகளின் விரிவுதான் என்று பாடலில் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே அதை பெற வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு தசகாரியத்தை சொல்லும் பொழுது அதனோடு பொருத்தமுடைய நின்மல அவத்தையினை குறிப்பிடுகின்றார்கள். இந்த மூர்த்திகள் மூன்றாவது பட்டத்து குருமூர்த்திகள் இந்த நூல் செய்து மட்டுமல்லாமல் சிவஞான போதத்திற்கு சிந்தனை உரை என்ற ஒரு உரையும் செய்துள்ளார்கள். அதிலும் உண்மை அதிகாரத்து சூத்திரங்கள் 8, 9, 10 போன்ற சூத்திரங்கள் எல்லாம் வரும்பொழுது, 7, 8, 9, 10, 11 சூத்திரங்கள் வரும்பொழுதும் தசகாரியங்களையும் அங்கே குறிப்பிட்டு அவற்றோடு பொருத்தமுடைய நின்மல அவத்தைகளையும் அங்கே குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே அங்கே உரையிலே குறிப்பிடுகின்றார்கள், இங்கே பாடலிலே குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு பல செய்திகள் தசகாரியம் பற்றி சொல்ல இருக்கின்றன. அந்த 25வது பாடலுக்கு நாம் வந்தோம் என்றால் தசகாரியத்தை தொடங்குகின்றார்கள். முப்பொருள்களின் பொதுவியல்பும் சிறப்பியல்பும் சொல்கின்றோம் என்று சொல்லிவிட்டு இங்கே தசகாரிய வரையறையை தொடங்குகின்றார்கள். தத்துவம் அனைத்தும் நோக்கி தனித்தனி செயல்கள் காண்டல் ஒத்ததன் உருவமாகும். தத்துவ ரூபம் என்றால் என்ன என்று சொல்லிவிட்டார்கள். தத்துவம் அனைத்தும் நோக்கி தனித்தனி செயல்கள் காண்டல் வரையறை இந்த அடி அப்படி படிச்சிட்டோம்னா இதுதான் தத்துவ ரூபம்னு எங்கேயும் நாம தெளிவாக திட்டவட்டமாக எடுத்து சொல்லலாம். ஏன்னா தசகாரியங்கள் பெயர்கள் மாத்திரமாக அறிந்திருப்பார்கள். பெயர்கள் கூட அறிந்திராமல் தசகாரியம்னு ஒன்னு கூட கேள்விப்படாமல் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் அறியணுங்கிற ஊக்கம் எழுவது கடினம் தான். அதாவது தசகாரியம் என்ற ஒரு கருத்து சைவத்தில் உள்ளது என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த தசகாரியங்களின் பெயர்களை மாத்திரமாவது அறிந்திருந்தால் இன்னும் நன்று. அப்படி அறிந்திருப்பவர்கள் சொல்கின்றார்களே தத்துவ ரூபம் தொடங்கி சிவபோகம் வரை 10 சொல்கின்றார்கள், ஆனால் அவையெல்லாம் என்னவென்று நம்மால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று அவர்கள் வருந்தி வந்தார் என்றால் அவர்களுடைய வருத்தத்தை போக்கி இங்கே தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். தத்துவ ரூபம்னா என்ன? இதுதான் தத்துவ ரூபம். இதுகாரும் அப்படித்தான் சொல்லி வந்திருக்கின்றார்கள். பாசஞானம்னா என்ன? இதான் பாசஞானம். இதுதான் பசுஞானம், இதுதான் சிவஞானம், இதுதான் சத்தியநிபாதம், இதுதான் நிம்மல நனவு என்பது என்று ஒவ்வொன்றையும் எப்படி திட்டவட்டமாக தெளிவாக நமக்கு உணர்த்தினார்கள். சைவ சித்தாந்தத்தில் சில கருத்துக்கள் வந்து அப்படி தெளிவில்லாம பெயர் மாத்திரமா அறிந்து வச்சிருப்போம். ஆனா என்னன்னு கேட்டா நாமளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் தடுமாற்றம் வராமல் திட்டவட்டமாக வரையறுத்து இதுதான் பாசஞானம், இதுதான் பசுஞானம், இதுதான் சிவஞானம், இதுதான் சத்தியநிபாதம், இதுதான் இருவினை ஒப்பு என்று அப்படி வெளிப்படையாக வரையறுத்து சொல்லக்கூடிய பாடல்கள் அம்பலமான திசையில் தசகாரியத்தில் தான் நான் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த நூல். அதுல பாருங்க தத்துவ ரூபத்தை எவ்வளவு சிறப்பாக அவர்கள் சொல்கின்றார்கள். தத்துவம் அனைத்தும் நோக்கி தனித்தனி செயல்கள் காண்டல். முதல்ல தத்துவ ரூபம்னா என்ன என்றால் நமக்கு தத்துவ ரூபம் நிகழ்ந்திருக்கிறதா? இல்லை. யாருக்கு நிகழும்? சரியை கிரியை யோகங்களாகிய சிவபுண்ணியங்களை முற்றுவித்து சிவபெருமானே குருவாக எழுந்தருளப்பெற்று அந்த சிவபெருமானுடைய அந்த குருமூர்த்தியருடைய குருவருளால் திருவருள் வாய்க்கப்பெற்று அந்த திருவருள் ஞானம் பெற்றவன் தான் தான் வேறு தத்துவங்கள் வேறு என்று பிரித்தறிவான் அப்படின்னு பார்த்தோம். அப்படி தத்துவங்களை தன்னன் வேறாக பிரித்து அறிகின்றானே அதுதான் அதுதான் தத்துவ ரூபம். அப்ப என்ன அறிகின்றான்? இந்த தத்துவங்களை எல்லாம் தன்னின் வேறாக காண்கின்றான் ஒன்று. அப்புறம் இரண்டாவது என்னவென்றால் அந்த தத்துவங்களை வேறாக காணும் போதுதான் அந்த தத்துவங்கள் என்னென்ன தொழில் செய்கின்றன என்பதை அறிகின்றன. இப்பவும் தத்துவங்கள் மூலமாகத்தான் நாம எல்லாம் அறிகிறோம் செய்கிறோம். ஆனா தத்துவம் வேறு நாம் வேறுனு பிரித்து அறியல. இந்த தத்துவங்களோடு தத்துவமாக இருந்து கொண்டே நம்ம நம்மளையும் தான் 36 தத்துவங்கள சேர்த்து எண்ணிருந்தாங்களே. என்ன 36 தத்துவங்கள புருடன் என்று வருகின்றது. வித்யா தத்துவங்கள் 7 புருடன் வருகின்றது. அந்த புருடன் யாரு? தத்துவ கூட்டத்தோட கூட்டமா ஒன்னா கலந்து இருக்கோமே உயிர்களாகிய நாம் தான் அந்த புருடன். இப்படி தத்துவமயமாகவே இருக்கின்றோம் நம்ம. சிவ அந்த சரியாதிகளை முற்றுவித்தால் சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வந்து நமக்கு திருவருள் ஞானத்தை வழங்குவான். அந்த திருவருள் ஞானத்தின் துணை கொண்டு பார்க்கும் பொழுதுதான் நாம் இந்த புருடன்கிற நிலையெல்லாம் நீங்கி இந்த தத்துவங்களை நம்மின் வேறாக அறிவோம். அப்போது நன்றாக அறிவோம் என்னென்ன தத்துவம் என்னென்ன தொழிலை செய்கின்றது. முன்னூர்ல படிக்கின்றோமே, சித்தியார்ல படிக்கின்றோமே, கலை இந்த தொழிலை செய்கின்றது, வித்தை அந்த தொழிலை செய்யுது, மனம் இந்த தொழிலை செய்யுது, புத்தி அந்த தொழிலை செய்யுதுன்னு சித்தியாரிலையும் சிவபிராசனையும் படிக்கின்றோமே. அந்த ஏட்டில் அறிந்த அந்த அறிவை அனுபவத்தில் எப்போது அறிவோம் என்றால் தத்துவ ரூபம் என்ற தசகாரியத்தின் அந்த முதல் நிலை. தசகாரியத்தின் தொடக்கம் தத்துவ ரூபம் தான். அந்த தத்துவ ரூபம் என்ற தொடக்க நிலையில்தான் தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அனுபவத்தில் வைத்து அறிவோம். ஆகவே தத்துவங்களை ஒவ்வொன்றாக நோக்கி முதல் தத்துவம் நாத தத்துவம், 36 தத்துவம் நிலம், நாதத்திலிருந்து நிலம் வரை ஒவ்வொரு தத்துவமாக கண்டு வேறாக கண்டு ஒவ்வொரு தத்துவத்தின் தொழிலையும் அறிதல். வேறாக காண்பது மட்டுமல்ல அவற்று ஒவ்வொரு தத்துவத்தின் தொழிலையும் அறிதல். அதான் தனித்தனி செயல்கள் காண்டல். தனித்தனியா ஒவ்வொரு தத்துவமும் என்னென்ன செயல் செய்து என்னென்ன தொழில் செய்கின்றது என்று அறிதல், அதுவே தத்துவ ரூபமாகும். அதுதான் ஒத்ததன் உருவமாகும் என்று சொன்னார்கள். தன் என்றால் என்ன? பாட்டை தத்துவம்னு தொடங்கினாங்க. இப்ப தன் என்பது இந்த தத்துவத்தை தான் குறிக்கிறது. தன் உருவமாகும் என்றால் தத்துவ ரூபமாகும். ஒத்த அதுவரை உயிரோடு ஒத்து விளங்கிய தத்துவங்கள், ஆகவே ஒத்ததன் என்று சொன்னார்கள். இதுவே தத்துவ உருவமாகும். உருவம் என்றாலும் ரூபம் என்றாலும் ஒன்றுதான். ரூபம் என்பது வடமொழி சொல், உருவம் என்பது அதற்கு இணையான தமிழ் சொல். ஆகவே எதிலிருந்து எது வந்தது என்ற ஆராய்ச்சியும் விஞ்ஞான நிலையில போகும்போது அதுல நாம ரொம்ப போட்டு செலுத்த வேண்டாம். ரூபம் என்பது வடமொழி சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் உருவம். ஆகவே தத்துவ உருவம் என்று சொன்னால் தத்துவ ரூபத்தை குறிக்கின்றது என்று இவ்வாறு தத்துவ ரூபத்தை இங்கே வரையறுத்தார்கள். எனவே தத்துவ ரூபம் என்பது தத்துவம் அனைத்தும் நோக்கி, ஒரு தத்துவம் பாக்கி இல்லாம 36 தத்துவங்களையும் நோக்கி தன்னின் வேறாக கண்டு தனித்தனி செயல்கள் காண்டல், ஒவ்வொரு தத்துவத்தினுடைய தொழிற்பாட்டையும் அறிதல், அதுவே தத்துவ ரூபமாகும். சரி, தத்துவ ரூபம் முடிஞ்சு போச்சு. அடுத்தால தத்துவ தரிசனம் என்பது என்ன? தத்துவ தரிசனம் என்றால் என்ன என்பதை பார்க்கும் பொழுது கூறுகின்றார்கள். தொடர்ந்து அதை சொல்லிவிடுகின்றார்கள். இந்த ஒரு பாடல்ல தத்துவ ரூபத்தை சொல்லியிருக்கின்றார்கள், தத்துவ தரிசனம் சொல்கின்றார்கள், தத்துவ சுத்தியும் சொல்கின்றார்கள். தத்துவம் சம்பந்தமான அந்த ரூப தரிசன சுத்திகள் இந்த ஒரு பாடல் அருமையாக சொல்லிவிட்டார்கள். இப்ப தத்துவ ரூபம் சொன்னார்கள். 36 தத்துவங்களையும் தனித்தனியே நோக்கி அவற்றின் செயல்களை காண்டல் தத்துவ ரூபம். தத்துவ தரிசனம் என்பது என்ன? அதை சொல்கின்றார்கள். ஒன்றை ஒன்று உணராது ஈது சத்தியம் சடமே என்ன தான் அறிந்திடுதல் காட்சி. காட்சி என்றாலும் தரிசனம் என்றாலும் ஒன்றுதான். ஆகவே காட்சின்னு சொன்னது தரிசனத்தை, எந்த தரிசனத்தை? தத்துவ தரிசனத்தை. தத்துவ தரிசனம் என்பது என்ன? தத்துவ ரூபத்தில் என்ன அறிந்தான்? தத்துவங்களின் தொழிற்பாட்டை அறிந்தான் இல்லையா? தத்துவ தரிசனத்தில் இன்னும் நன்றாக தெளிவாக அறிகின்றான். என்ன அறிகின்றான்? தத்துவங்களின் தொழிற்பாட்டை இன்னும் தெளிவாக அறிகிறானா? இல்ல இல்ல, தத்துவங்களின் தொழிற்பாட்டெல்லாம் தத்துவங்களின் செயல்களை எல்லாம் தத்துவ ரூபத்திலே நல்லா அறிஞ்சாச்சு. இப்ப தத்துவ தரிசனத்தில் மேலும் என்ன அறிகின்றான்? தத்துவ தரிசனத்தில் என்ன அறிகின்றான்னா, இவ்வாறு தத்துவங்கள் தொழிற்பட்டாலும் என்ன, கண்ணானது இது பார்த்தல் செயலை செய்கின்றது, காது கேட்டல் செயலை செய்கின்றது என்று ஒவ்வொரு தத்துவமாக சொல்லி, அப்ப வித்யா தத்துவம் கலை வந்து கிரியாசக்தியை எழுப்புகின்ற செயலை செய்கின்றது, வித்தை ஞான சக்தியை எழுப்புகின்ற செயலை செய்கின்றது, இப்படி ஒவ்வொரு தத்துவமும் தனித்தனியா ஒவ்வொரு செயலை செய்கின்றது என்று தத்துவ ரூபத்தில் கண்டான் இல்லையா? 36 தத்துவங்களின் செயற்பாட்டினையும் தத்துவ ரூபத்தில் பார்த்தான் இல்லையா? இப்ப தத்துவ தரிசனத்தில் என்ன தெளிவா உணர்தான்னா, இவ்வாறு இந்த தத்துவங்கள் செயல்பட்டாலும் இந்த தத்துவங்கள் தாமாக செயற்படவில்லை, திருவருளால் தான் செயற்படுகின்றன. திருவருளால் தான் இந்த தத்துவங்கள் இயங்கி வருகின்றன. இந்த தத்துவங்கள் தாமாக செயல்படவில்லை என்ற உண்மையை உணரும் போது அதுதான் தத்துவ தரிசனம் சொல்லுவோம். அப்ப ரூபத்தை விட தரிசனம் நல்ல தெளிவா அறிதல். ரூபத்தில் அப்படி மேலிழந்தவாறே தான் அறிஞ்சான். ஆமா, 36 தத்துவங்களும் செயல்படுகின்றன. அதுவும் பாருங்க, ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுது அப்படின்லாம் அறிஞ்சா தத்துவ ரூபத்தில். ஆனா தத்துவ தரிசனம்னு வரும்போதுதான், இவை செயல்பட்டாலும் இவை சடம், ஒன்றை ஒன்று அறியாது. இது ஒரு தத்துவம் இன்னொரு தத்துவத்தை அறியாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு தத்துவமும் சடம், சத்தியமே அது உண்மைதான். சத்தியம் சடமே, சத்தியமாக உண்மையாக இந்த 36 தத்துவங்களும் சடம். ஒன்றாக ஒரு தத்துவத்தை இன்னொரு தத்துவம் அறியாது, அதனால இவை தாமாக செயற்படவில்லை என்பது அங்கு பெறப்படுகின்றது. இந்த தத்துவங்கள் எல்லாம் சடம், ஒன்றை ஒன்று அறியாது, எனவே இவை தாமாக செயற்படவில்லை, திருவருள் தான் செயற்படுகின்றன என்பது குறிப்பட்சமா வரவழைத்து பெறணும். பாடல் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தத்துவங்கள் ஒன்றை ஒன்று உணரமாட்டா, இவை சத்தியமாக சடமே என்று அறிந்திடுதல் காட்சி தத்துவ தரிசனம் சொல்லிட்டாங்க. அப்ப அதன் மூலம் என்ன நம்ம பெறப்படுது, இவை ஒன்றை ஒன்று அறிய மாட்டா இந்த தத்துவங்கள், இந்த தத்துவங்கள் சடம், ஆகவே இவையெல்லாம் செயற்பட்டதா அறிஞ்சோமே, இவை தாம சடப்பொருள் எப்படி தானா செயற்படும், ஆகவே இவை திருவருளால் தான் செயற்படுகின்றன என்று அறிந்து கொள்வது தத்துவ தரிசனமாகும். அதுதான் காட்சி என்றார்கள். அப்புறம் தத்துவ சுத்தி சொல்லணும், அதான் அந்த 4வது அடி, கடைசி அடி, ஒரு அடியில